கட்டளைகளை பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து அமரும்படியாய், கொஞ்ச நேரம் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உம்முடைய திருவுள சித்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்வில புரிந்து கொண்டு ஆண்டவர் உமக்குள்ளாக நாங்கள் இன்னமும் பலப்படும்படியாய் நீர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தெய்வம் சுவாமி, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியான சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும் இந்த மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் ஜெபிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நீர் இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் செல்ல நல்லதாக ஆமாம். அனைவருக்கும் இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் நீர் இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஜெனசிஸ் சாப்டர் 1. பிரிய மாணவர்களே, அதிகமாய் மக்களால் படிக்கப்பட்ட அதிகாரம் என்று சொன்னால் அது ஆதியாகமம் முதல் அதிகாரம். அதிக முறை படிக்கப்பட்ட வேதத்தினுடைய பக்கம் என்று சொன்னாலும் அது ஆதியாகமம். எல்லாரும் உற்சாகமாய் பைபிளை படிச்சு முடிச்சிருவோம் சொல்லி ஆரம்பித்தான் ஆதியாகமத்தில். சில அதிகாரங்கள் வேகமாய் ஓடும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் நின்றுது. நான் இந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த கிரியேஷன். படைப்பு என்பது என்றோ ஒரு நாள் ஆரம்பித்து என்றோ ஒரு நாள் நின்று போன ஒன்று என்று அநேகர் நினைக்கிறார்கள். Many people think creation is once upon a time God started to create and he ended everything. ஆனால் அது உண்மை அல்ல. இன்றும் தேவன் படைப்புகளுக்கு நடுவில் புதிய படைப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். Even today God is creating something in his creation. அவரால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நடுவில் ஆண்டவர் புதியவைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் இந்த வேத அதிகாரத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கிரியேட்டிவ் பவர், கடவுளுடைய படைப்பின் வல்லமை எப்படி இருந்தது என்பதை நான் சிந்தித்தேன். படைப்பின் வல்லமை என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? How the creative power, how it works in my life, என் வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி வேலை செய்யும், அதைதான் நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியான முதல் அதிகாரம் நமக்கு ஒரு படைப்பினுடைய ஒரு நல்ல வரலாற்றை நமக்கு காண்பிக்கிறது. சிஸ்டமேட்டிக், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் த கிரியேஷன் டுக் பிளேஸ். ஆனால் இந்த படைப்பின் செய்திகளுக்கு நடுவில் புதைந்திருப்பது தரிக பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை அந்த படைப்பிற்கு நடுவில் புதைந்து கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொன்றாக படைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு நேரமும் அங்கு வெளிப்பட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கின தேவ வல்லமை கடந்து சென்றது. பட் whenever God pronounced something, there was a power, it went on and made a change. ஒரு மாற்றத்தை உருவாக்கினது என்பதுதான் இந்த பக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற வண்ணமாய் அது முதலில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அது இரண்டாவதாக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லுவார். Many historians or Bible scholars say book of Genesis written later because Exodus was the first book. யாத்ரையாகவும் தான் முதல் எழுதப்பட்ட புத்தகம். ஏனென்றால் தங்களை விடுதலையாக்கிற தேவன் யார் என்று சொல்லும் பொழுதுதான் ஆதியாகமம் உள்ளே வருகிறது. இந்த ஆதியாகமத்தை குறித்து நம்ம சுருக்கமாக ஒரு சில காரியம் சொல்லுவோம் சொன்னால், இந்த அதிகாரத்தில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? God's creativity and His almighty power and His holiness and His care for the nature
அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிளான் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஆதியாகமத்தில் நம்ம சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய புதிதாய் உருவாக்குகின்ற தன்மை. இன்னைக்கு எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு புதுமை 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 என்று போட்டுக்கிறோம். ஆனால் புதுமையை எல்லாம் ஒரு நாளில் புதுமையை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய கிரியேட்டிவிட்டி பாருங்க. இன்னைக்கு நம்மளால ஒரு சின்ன பொருளை கூட உருவாக்க முடியாது. நம்ம வேணா மாடிஃபை பண்ணலாம், இருப்பதை மாற்றி அமைக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் புதுசா. அதனாலதான் இஃப் யூ லுக் இன் டு காட்ஸ் கிரியேஷன் இட்ஸ் நாட் சிமிட்ரி என்று சொல்லுவார்கள். ரெண்டு இலை கூட ஒன்னா இருக்காங்க. உலகத்துல எத்தனையோ கோடி இலைகள் இருக்கு, ரெண்டு இலையை தக்கத்தை வச்சு இந்த ரெண்டு இலையும் ஒன்னா இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் செய்வது எப்படி இருக்குன்னா ஒரே மரியாதை. ஒரு மரம் இன்னொரு மரத்தை போலவே இருக்காது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போல இருக்க மாட்டான். உலகத்துல ஏறக்குறைய 7 பில்லியன் இன்னைக்கு மனிதன் இருக்கிறார். ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதன் இருக்கவே முடியாது. அதனால் பாருங்கள், ஆண்டுடைய மிகப்பெரிய வல்லமை, எந்த வல்லமையும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பரிசுத்தம் யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது. அண்ட் இட் கேர் ஃபார் த நேச்சர், இயற்கையோடு கூட ஒன்றிய ஒரு தன்மை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கூப்பிடுகிற காகைக்கும் அவர் என்ன செய்கிறார், ஆதாரம் கொடுக்கிறார். ஈவன் அ ஸ்மால் க்ரோ வென் இட் கிரைஸ் அன்டு காட் ஹி ஃபீட்ஸ். ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய ஒரு பிராணிக்கு கூட கூட குறித்து அவர் கடித்தன உள்ளவர். ஹி ஹஸ் பிளான் ஃபார் எவ்ரிபடி. இந்த அதிகாரத்தை படிச்சுனா தெரியும், ஆண்டுடைய பிளான் இது இங்கே தான் இருக்கணும், இது இதை தான் செய்ய வேண்டும், சூரியன் இப்படிதான் இருக்க வேண்டும். ஹி ஹஸ் அ மாஸ்டர் பிளான். யோசித்து பாருங்க, 24 மணி நேரம் சூரியன் நம்ம ஊரில் அடிச்சிருந்தா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? பைத்தியம் பிடிச்ச மனிதன். யூனோ 24 hours continuously sunshine for a week or 2 weeks, you can't do anything. ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மால். அல்லது அடுத்த 15 நாள் ஒரே இருட்டு, கரண்டே இல்லை, வெறும் இருட்டு என்று சொன்னால் மனிதர் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. பட் வி கேன் சீ த பிளான் ஆஃப் காட். ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இவ்வளவு நேரம் தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிஸ்டமேட்டிக்கான படைப்பு. ஆவியான புஸ்தகம் என்று எடுத்துக்கொள்ளும் எடுத்துலாம் சுருக்கமாக நம்ம ஒரு 2-3 காரியம் சொல்லலாம். இந்த புத்தகம் நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஜெனசிஸ் இஸ் நாட் அ சயின்ஸ் டெக்ஸ்ட் புக், ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல. ஆனால் அறிவியல் சார்ந்த அநேக காரியங்கள் நம்ம அதில் படித்துக் கொள்ளலாம். இது எதை காண்பிக்கிறது சொன்னால், இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன, ஆண்டவர் அறிவியலில் கிரியை செய்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கும். அகைன் இட் இஸ் நாட் அ ஹிஸ்டரி புக். ஆனால் நிறைய ஹிஸ்டரி வரலாறுகள் வேதத்தில் உண்டு. ஆனால் எதற்காக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது, வரலாற்றின் நடுவில் கடவுள் கடந்து வந்தார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் அ புக் ஆஃப் ஜீனியாலஜி, அநேகருடைய சந்ததி சந்ததிகளை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எதற்காக, ஒவ்வொரு சந்ததியிலோடு கூட கடவுள் இருந்தார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்ரிஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட் இஸ் லிவிங் த்ரூ த ஜெனரேஷன் ஆஃப் த ஜெனரேஷன். ஒரு ஜெனரேஷன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் பைபிளுடைய அந்த ஆதியாகமத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்ன, ஜெனசிஸ் இஸ் எ ஸ்டோரி ஆஃப் ஹவ் காட் கிரியேட்டட், ஹவ் காட் கிரியேட்டட் மேன், ஹவ் மேன் ஃபால், அண்ட் காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன், அண்ட் காட் பிக்ஸ் அ ஃபியூ ஒன் டு பிளஸ் த வேர்ல்ட் நேஷன். ஆதியாகமத்தில் நாம் எதை காண்கிறோம், படைத்த தேவன், மனிதனின் வீழ்ச்சி, தேவனின் ரட்சிப்பின் திட்டம், தேவன் மனிதனை திரும்பவும் தூக்கி எடுத்து அதன் மூலமாக உலகத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்ன, இவ்வளவு பெரிய படைப்பின் தேவன் இன்று என் வாழ்வில் என்ன செய்து கொண்டிருக்கிறான். Such a huge and powerful God we worship. What he is doing in my life, என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அவர் எங்கே இருக்கிறார். ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க, ஒரு பையனுக்கு 10 வயது, ஒரு பையனுக்கு 8 வயது. 2 பேரும் பயங்கர குட்டி பிள்ளை, பயங்கர குடும்பம்.
அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள், அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கவே. அந்த அம்மா ஒரு நாள் என்ன செய்தார்கள், திருச்சபை போதகிடத்துல போய் சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளைங்க ரொம்ப பயங்கர சுத்தியா இருக்கு, நீங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, ஆலோசனை கொடுங்க, அட்லீஸ்ட் அவர்கள் ஒரு மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னார். உடனே பாஸ்டர் சொன்னார், உங்க மகன்களை கூட்டுவாங்க அப்படின்னு. உடனே ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வைக்க வேண்டாம், முதல்ல சின்னவனை மாத்திரம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அந்த சிறு தம்பி போதகை பார்க்க போனா அந்த பாஸ்டர் எல்லாம் ஹியூஜ் மேன், நல்ல டால், அவருடைய வாய்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான வாய்ஸ். முதல்ல அவனை பார்த்து கேட்டார், தம்பி வேர் இஸ் காட். அவன் பதில் சொல்லலான்னு வாயை திறந்தான், ஆனால் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை, அமைதியாக இருந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு போதகர் கேட்டார், வேர் இஸ் காட். கொஞ்சம் சத்தம் உயர்த்தப்பட்டது, அவன் முகத்தில் ஒரு பெரிய பயம் வந்தது, அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்தது, அமைதியாக இருந்தான். மூன்றாவது முறை கேட்டாரு, அவன் பார்த்தான் வேகமா ஓடி போய் கதவை திறந்துட்டு வீட்டுக்கே ஓடிட்டான். வீட்டுக்கு ஓடன அவன் ஓடி போய் தன்னுடைய அறையில மூடிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு ஒரு பெரிய பயம். கொஞ்ச நேரம் கழித்து அண்ணன் வந்து கதவை தட்டினான். வந்து கேட்டான், தம்பி என்ன நடந்தது? சொன்ன, அண்ணா நம்ம பெரிய சிக்கல்ல நம்ம சிக்கிட்டோம். என்னப்பா சிக்கல்? கடவுளை காணமா? அவர் என்கிட்ட மூணு வாட்டி கேட்டாரு, கடவுளை காணமா, நம்ம என்ன செய்ய போறோம்? பெரிய மாணவர்களே, இது ஒருவேளை ஒரு சிரிப்பான ஒரு கதையாக இருக்கலாம், இட்ஸ் லைக் எ ஸ்மால் ஜோக், பட் இன் ரியாலிட்டி நீங்களும் நானும் தேவன் எங்கே என்று பல நேரங்களில் தேடுகிறோம், அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் இன்றும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிரியைக்கு நம்ம ஆயத்தப்படும் பொழுது அவர் நம்மை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ஆதியாகமத்தை நம்ம இன்னைக்கு நாலு காரியம் மாத்திரம் சிந்திக்க போறோம். ஆண்டவர் ஆதியாகமத்தில் என்ன செய்தார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், வாட் ஹி டிட் இன் த ஜெனசிஸ் and what he is going to do in our life. First காரியம் என்ன செய்தார், ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1-2 வசனங்கள் யாராவது வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால், God turns chaos into order. ஆண்டவர் குழப்பமான ஒழுங்கின்மையாய் இருந்த ஒன்றை ஒழுங்கவும் அதை ஒரு நிகழ்வு ஆர்டருக்கு கொண்டு வந்தார். அதைதான் நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒழுங்கின்மை எப்படி வந்தது என்று பல தியரிலாம் உலகத்தில் சொல்லப்படுகிறது. பிசாசு தள்ளப்பட்டு போனான், பூமி ஒழுங்கின்மையாக போயிருக்கிறது என்று சொல்லி. அது எப்படி ஒழுங்கின்மையானது என்று நமக்கு அதை குறித்து நம்ம இன்றைக்கு சிந்திக்க போவதில்லை. பட் ஆனால் நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஒழுங்கின்மையை தேவன் ஒரு ஒழுங்கு முறைக்குள்ளாக மாற்றி அமைத்தார். That shows the God whom we worship is ready to turn chaos or confusion into order. குழப்பம் உள்ளதை அல்லது நம்மால் தீர்க்க முடியாததை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு ஆர்டருக்குள்ளாக கொண்டு வருகிறாராம். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்கிறது, இட் வாஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் வாய்ட், தட் மீன்ஸ் தேர் வாஸ் சம் கன்ஃபியூஷன் அண்ட் சம் டிஸ்ஆர்டர். காட் ஒழுங்கின்மையாக இருந்த ஒன்றை மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரம் மிகுந்த அல்லது வாழ்வதற்குரிய எல்லா சூழ்நிலைகளையும் அங்கே உருவாக்குகிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும், மிருகத்தையும், மரங்கள், வெளிச்சம், பூமி எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு முன்பதாக அது ஒரு வெறுமையாக கிடக்கிறது. அந்த வெறுமையை ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றி அமைக்கிறார். அதை சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். சங்கீதம் 8வது சங்கீதம் 3-4 வசனங்கள்ல, உமது கரத்தின் கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது என்று ஆரம்பிப்பார்.
ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் வடிவமைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் தன்மை இங்க 6, 7, 8 வசனத்தில் நாம் அதே காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார், பூமியை தண்ணீரை விட்டு பிரிக்கிறார், வானத்தையும் பூமியும் தனியாக பிரிக்கிறார், தண்ணீர் இவ்வளவு தூரம் தான் வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குகிறார். If you look into God made order for everything. இப்பதான் வெயில் அடிக்கணும், இப்பதான் மழை பெய்ய வேண்டும், இவ்வளவு தூரம் தான் கடல் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு முறைமையை தேவன் உருவாக்கினார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளில் நம்ம சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். When we look at our own life, our life is out of order. சில சொல்லுவாங்க, nothing fits in my life. எனக்கு எதுவுமே ஃபிட்டாக மாட்டேங்கிறது. என் சமுதாயம் ஃபிட்டாகலை, குடும்பம் ஃபிட்டாகலை, திருச்சபை ஃபிட்டாகலை, வேலை ஸ்தலம் ஃபிட்டாகலை. Sometimes we feel that we are not fit for anything. எதுக்குமே ஃபிட்டாகாம கூட நம்ம இருக்கலாம். அது ஒரு ஒழுங்கின்மையான ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய லைஃப் இஸ் இன் மெஸ், எல்லாமே குழம்பி போய் கிடக்கும், திரும்பும் திசை எல்லாம் குழப்பமா இருக்கும். நம்மை புரிந்து கொள்வார் இருக்க மாட்டாங்க, நாம மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம மாறிவிடுவோம். பட் God has a plan. God wants to make everything in order. கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வாழ்க்கை முறையை சீரமைப்பதுதான் அவருடைய நோக்கம். ஒழுங்கின்மையான ஒன்றை பார்த்து விட்டு தூரம் ஓடுகிற கடவுள் அல்ல. ஒழுங்கின்மையான ஒன்றை கண்டவுடன் அதை ஒழுக்கமுள்ளதாக அல்லது இணக்கமுள்ளதாக மாற்றுகிறார். அதைதான் யோவான் 10:10 சொல்கிறது. John chapter 10 verse 10 says, யோவான் 10:10 பார்த்தீங்கள், பாருங்கள், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். I have come to give life in fullness. ஒரு பரிபூரண வாழ்வுக்காக தேவன் வந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து திட்டம் இருக்காது, அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்காது, நம்ம போற திட்டம் ஒரு சிறிய திட்டமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவரை நாம் கிரியை செய்வதற்கு அனுமதிக்கும் பொழுது He does something that makes everything in order. அதைதான் நாம் இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, மாரல் கரப்ஷன், அன்பிலீஃப், சோசியல் இன்ஜஸ்டிஸ், கரப்ஷன், கரப்டட் லீடர்ஸ், ரிலீஜியஸ் அபாஸ்டசி, எல்லா பக்கமும் பல குழப்பங்கள். என்ன காரணம்? Because we don't allow God to work in our society. கடவுள் நம்முடைய சமுதாயத்திற்குள்ளாக கிரியை செய்ய அனுமதித்ததில்லை. அநேக குடும்பங்கள் குழம்பி போயிருக்கிறது. காரணம் என்ன? குடும்பத்திற்குள்ளாக தேவன் கிரியை செய்வதற்கு இடம் இல்லை, அல்லது நாம் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒழுங்கின்மையான இருந்த உலகத்தை கண்டவுடன் தேவன் இறங்கி வந்தார், கிரியை செய்தார். So the first thing we learn from the creation, God turned the chaos into order. Second thing, இரண்டாவது காரியம் ஆண்டவர் என்ன செய்தார்? வசனம் 2-3 வசனங்கள், இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், God turns darkness into light. ஆண்டவர் என்ன செய்ய, கடவுள் என்ன செய்தார்? இருளை வெளிச்சமாய் மாற்றிவிட்டார். ஒருவேளை ஆண்டவர் செய்த முதல் காரியம் இருள் இருக்கிறவர்கள் வெளிச்சமான ஒரு வாழ்வுக்குள்ளாக மாற்றுகிறார். லிட்டரலா இருள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம சில நேரங்களில் ஒரு வேகமாய் ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, போற இடத்துல கரண்ட்டும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை என்று சொன்னால் முதலாவது நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பயம் வரும். ரெண்டாவது நமக்குள்ள என்ன வரும்? ஒரு விதமான தடுமாற்றம், நர்வஸ்னஸ் வந்துடும். மூணாவது என்ன வரும்? நமக்கு என்ன நடக்க போகுது? இந்த இருட்டில் என் கால் அடுத்து எங்க நடக்க போறேன்? என்னை சுற்றிலும் இருப்பது என்னை ஒருவேளை ஆபத்துக்குள் கொண்டு வந்து விடுமோ என்கிற எண்ணம் வரும். ஒருவேளை அப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் நம்ம இப்போ இங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுறதில்ல, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா டக்கு கரண்ட் போயிடும், டக்கு உலகமே இருந்து போனால் போல காணப்படும். இதே நிலையில் தான் உலகம் இருந்தது. இப்போ நம்ம சொல்ல போனால் ஒரு மனிதன் இருளில் இருக்கும்போது எப்படி இருக்கிறது? We don't know who we are. நாம் யார் என்று நமக்கு தெரியாது. இருக்குல நம்ம சொந்த கையை நம்மளால் பார்க்க முடியாது. இருக்குல போய் நம்ம கையை நம்ம பார்த்தோம்னா நம்ம கையை பேசி நமக்கே பயமா இருக்கும், எனக்கு தெரியாது. ரெண்டாவது பாருங்க, வேர் வி ஆர் ஹெட்டிங், எங்கே போகிறோம் என்று தெரியாது. இருக்குல இருக்குள்ள நடக்கும்போது எது ரோடு எது தெரியாது. மூணாவது இருளில் இருக்கும்போது நம்மை சுற்றிலும் என்ன இருக்குன்னு தெரியாது. What is around us, we don't know. இந்த மூன்றும் ஒரு மனித வாழ்க்கையில் இன்னைக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? இருளுக்குள் இருக்கிறோம். நிறைய பேர் கேட்கிறாங்க, இதுதான் நான் யார், நான் எதற்காக வாழ்றேன், நான் எங்க போறேன், என் வாழ்க்கையில என்னை சுற்றிலும் என்ன இருக்கிறது, இதை நான் அறியவில்லை என்று சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் அதை பார்த்துவிட்டு அமைதியா இருக்க போறதில்லை. இருளை கண்டவுடன் அவர் என்ன சொல்ல போகிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையானது ஆண்டுடைய வெளிச்சம் இல்லாததுனாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் ஆண்டுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை நாமே உணர செய்கிறது, நம்ம நடந்து போகிற பாதையின் அடுத்த திசை நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கிற பயம் நம்மை விட்டு ஓடி போகிறது. எனவேதான் பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? ரெண்டு பொருந்திய நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல பவுல் சொல்றாரு, வாசியங்கள் ரெண்டு பொருந்திய நாலு ஆறு. பாருங்க பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்ட தேவன் என்ன செய்தாராம்? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க செய்தார். எங்களுக்குள்ளாக ஒரு இருள் இருந்தது, அந்த இருளுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் பிறந்தது. நாங்கள் எழுப்பி ஆரம்பித்தோம், அந்த வெளிச்சத்திற்குள் நாங்கள் நடந்து வர ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது இன்றும் அவர் என்ன செய்கிறார்? நமக்குள் இருக்கிற இருளின் தன்மைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். அதுதான் யோவான் முதல் அதிகாரம் மூணு நாலு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது. அந்த வெளிச்சத்தை குறித்து யோவான் சாட்சி சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. இலவசமாக அவர் எல்லா வாழ்விலும் இருக்கிற இருளை நீக்கி என்ன செய்கிறார்? ஒரு மனிதனுக்குள்ளாக புதிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சில காலம் நம்ம வெளிச்சத்தையே பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய கண்களில் இருக்கிற பார்வை கூட என்ன செய்து விடுமா? அது போய்விடும் என்று சொல்லுகிறாங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு இருளில் வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் வெளிச்சத்துக்குள்ள வந்தால் சார் வெளிச்சம்னு தெரியாம போகும். ஏனென்றால் கண் தனக்குள் இருக்கிற வெளிச்சத்தினால்தான் அது என்ன செய்கிறது? வெளிச்சத்தை இன்னமும் பார்த்து பார்க்க அதற்குரிய தன்மை நிறைவாகிறது. வெளிச்சத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் கடவுளையும் மறந்து வாழ்கிறார், கடவுளுக்கு தூரமாய் வாழ்கிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய வெளிச்சத்தை பார்க்காதபடி வாழ்கிறதுனாலே ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போய்விட்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கக்கூடாதபடி, அது உலகத்தை காணக்கூடாதபடி காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் படைப்பில் என்ன செய்தார்? இருளை கண்டவுடன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கிற வசனம் பதினோராவது வசனத்தை பார்த்தீங்கன்னா பதினொன்று பனிரெண்டு வசனம். மூன்றாவது காரியம் ஆண்டவர் என்ன செய்தார்? He turned the barrenness into life. மலட்டு தன்மையாக இருந்ததை தேவன் ஜீவனுள்ள தன்மைக்கு மாற்றினார். ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன செய்கிறார், எல்லாம் உண்டாக கடவுள் என்று சொல்கிறார். ஆனால் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிற வாக்கியங்கள், ஆதியாகமம் 2:5, நிலத்தில் உள்ள சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பயன்படுத்த இப்ப பாத்தீங்க, அந்த ரெண்டு வசனத்திற்கு இடையில என்ன நடக்கிறது, ஆண்டவர் உண்டாக்கிறது என்று சொன்னார், செடிகள் உண்டாகணும், பூண்டுகள் உண்டாகணும், சிறு மரங்கள், பெரிய மரங்கள், கனி விருட்சங்கள் உண்டாயிற்று. ஆனால் இரண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது அது இன்னும் வளரவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், உருவாக்கப்பட்ட அல்லது தேவன் சொன்னவைகள் எல்லாம் அங்கே என்ன செய்யவில்லை, கண்டினியூஸ் தொடர் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. God pronounced, it all came to existence, but it didn't grow. அதற்கு மேல வளரவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே பனியை அனுப்புகிறார். பிரியமானவர்கள், இது எதை காண்பிக்கிறது சொன்னால், ஒரு மலர்ச்சி தன்மையை காண்பிக்கிறது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு பாடின பாடல்ல ஒரு அருமையான வரி இருந்தது, அதுல பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் குழப்பம் இல்லை, பண கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஏன நிம்மதி இல்லை. பண கஷ்டமும் இல்லை, குழப்பமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலர்ச்சி தன்மை வந்து விடுகிறது. இந்த வசனம் எதை காண்பித்தது, எல்லாம் ஜீவனோடு வளர வேண்டியவைகள் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்திருக்கு, ஆனால் தொடர்ந்து வளரவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் என்று சொன்னால், பார்த்தீங்கன்னா நம்முடைய என்வாயர்மெண்ட் எல்லாமே ஆர்கனைஸ் செட்டப் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளாக ஜீவன் உருவாகும் என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லாதனால எல்லாம் இருந்தும் மனிதன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா, கடவுள் பேசுகிறார், உண்டாக கடவுள், அதுக்கு மேல அது மேல பணியை அனுப்புகிறார், எல்லாம் வளர ஆரம்பித்தது. சோ God changes all sort of barrenness. எல்லா விதமான மலர்ச்சி தன்மையையும் தேவன் மாத்திரமே மாற்றி அமைக்க முடியும், அதற்குள்ள ஜீவனை கொண்டு வர முடியும். தேவன் இல்லாத சமுதாயம் அல்லது தேவன் இல்லாத குடும்பம் அல்லது தேவன் இல்லாத மனித வாழ்வு எப்படி இருக்கும்னா, எல்லாமே இருக்கும், ஆனா அதால என்ன என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நாம் தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் வார்த்தை வெளிப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி நீ போய் என்ன செய், காய்ந்து போன எலும்புகளோடு பேசி என்று சொல்லுகிறார். அவனும் போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்கிறது, எலும்புகள் மீது மாம்சம் வந்து ஒட்டிக்கொள்கிறது, பெரிய சேனையாய் நிற்கிறது, ஆனா ஒன்றுமே நடக்கல, எல்லாம் சேனையை நின்று கொள்ளும். திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊதி என்று சொல்லுகிறார். பாருங்க, எசேக்கியேல் 37:14, என் ஆவியை உங்களுக்கு வைத்தேன், நீங்கள் உயிரடைவீர்கள். போதும், நான் என் ஆவியை உங்களுக்கு வைத்தேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இது யாருக்கு, இது செத்து போன மனிதனுக்கு அல்ல, உயிரோடு வாழும் மனிதன் மலர்ச்சி தன்மையோடு வாழ்கிறான். அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, சம்பளம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு மலர்ச்சி தன்மை இருக்கிறது. அதற்குள்ளாக ஜீவன் உருவாக செய்வது தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, in creation we see God puts his spirit in the human, மனிதன் அதற்குள்ளாக ஜீவனை ஆண்டவர் செய்கிறார், உருவாக்குகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம இதை கண்டு கொள்ளுகிற காட்சிதான், யோவான் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம எவ்வளவு முயற்சிகள் செய்யலாம், நமக்கு எல்லாம் இருக்கலாம், still we need God in order to do things. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பில் நாம் பார்க்கிறோம், புல்வெளிகள் உண்டு, கனிமரங்கள் உண்டு, எல்லாம் ஆண்டவர் சொன்னது உருவாகிறது, ஆனால் தொடர்ந்து வளரவே இல்லை. எதனால் என்று சொன்னால், அதற்குள்ளாக ஜீவன் இல்லை, அதை தொடர்ந்து அதை உருவா அதை வளர செய்வதற்குரிய தன்மை அங்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார், நான் குடும்பத்திற்குள்ளாக என் ஆவியை ஊற்ற வேண்டும், என் வசனத்தை உனக்கு கொடுக்க வேண்டும், என் வாக்கு உனக்குள்ளாக இருக்கிற மலர்ச்சி தன்மையை மாற்றி ஜீவனை உண்டாக்கும். நிறைவாக ஆண்டுடைய படைப்பில நம்ம காண்கிற அடுத்த ஒரே ஒரு காட்சியை மாதிரி நம்ம பார்க்க போறோம். 27 வசனத்தை வாசியுங்கள், 27 ஆண்டவர் என்ன செய்கிறார், கடைசியார் மனிதனை சிருஷ்டிக்கின்றார். பாத்தீங்கன்னா God turned loneliness into joyful life. ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். அதே இரண்டாவது அதிகாரத்துல பாருங்க 14வது வசனம், 14வது வசனம், 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்லை ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றார், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை. Loneliness is not good. God wanted to make a joyful life. ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய உடலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை செய்கிறார், அவளே அங்கு கொடுத்தார். ஆண்டவர் ஆடு மாடுகள் அங்க இருக்கு, அந்த வயல்வெளிகள் இருக்கிறது, மரம் செடி கொடிகள் இருக்கிறது, உண்ணக்கூடிய எல்லா ஆசாரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் மனிதன் லோன்லியா இருக்கார். ஆண்டவர் என்ன செய்வாராம், பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதே தோட்டத்தில் மனிதனோடு கூட உள்ளாகுவார். பாருங்க, the loneliness turns into joy when God enters in the family, God enters in the human life. தனி மனித வாழ்க்கையில கடவுள் இன்வால்வ் பண்ணும் பொழுது அங்க என்ன வந்து விடுகிறது, லோன்லினஸ் மாறிவிடுகிறது. இன்னைக்கு திரும்பும் திசை எல்லாம் மனித வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் எப்படி இருக்கோம், we feel lonely. நாங்கள் அதிகமாய் சோர்ந்து போகிறோம். நாமே பல நேரங்கள் சொல்றோம், உலகத்தில் 7 பில்லியன் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள், still we feel lonely. Yes, because கடவுள் மாத்திரமே நம்முடைய தனிமை தன்மையை மாற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆண்டவர் பார்த்தாரு, மனைவியை செஞ்சு கொடுத்தது அவன் சந்தோஷமா இருப்பான் சொல்லி, சந்தோஷம் வந்தது. ஆனால் அப்பயும் அவன் எதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தான், லோன்லினஸ். திரும்ப தேவன் என்ன செய்கிறார், அவரே வந்து உள்ளாவுகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இதுல படிக்கிறது முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் பொழுது நம்முடைய தன்மை மாறிவிடுகிறது. நம்முடைய லோன்லினஸ் வீக்னஸ் அல்லது லாஸ்ட்னஸ், காணாமல் போன ஒரு நிலை, இவைகள் எல்லாமே மாறுகிறது. ஒன்லி வென் காட் ஃபுல்லி கியூர் அவர் லோன்லினஸ் வி பிகம் ஜாய்ஃபுல். நம்முடைய லோன்லினஸை கடவுள் முழுவதுமாய் மாற்றி அமைக்கும் பொழுது நாம் எப்படி மாறுகிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே மகிழ்ச்சியின் சூழ்நிலைக்குள்ளாக வருவது. எனக்கு உலகம் என்ன சொல்றது, ஒருத்தர் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா நீங்க ஒரு நல்ல கவுன்சிலரை போய் பாருங்க, நல்ல ஒரு தெராபிஸ்ட போய் பாருங்க, அல்லது நல்ல ஒரு ஃப்ரெண்ட புடிங்க, இப்படியெல்லாம் உலகம் சொல்லுகிறது, அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிளப்புக்கு போங்க. பட் எதுவுமே என்ன இல்லை, நிரந்தரம். சங்கீதத்தார் ரொம்ப அழகா சொல்றார், சங்கீதம் 27:10, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்துக்கொள்வார். ஏனென்றால் எனக்காக ஒரு கடவுள் இருக்கிறார். எபிரேயர் 13:5-6 வசனங்கள் சொல்லும் பொழுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த படைப்பை நம்ம பார்க்கிறோம், ஆதாம் இருந்தான், ஏவாள் இருந்தால், கனிமரங்கள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நடுவே அவருடைய தனிமை தன்மை மாறவே இல்லை. ஆண்டவர் இணைந்த பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியினால் மாறியது. பிறகு பாவம் செய்தான், அவன் தேவ மகிமையற்று போனான், தேவனுக்கு தூரம் போனான். பட் ஆனா தேவன் வந்தவுடன் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில் மாறியது. டுடே when God creates, when he puts his presence in our personal life, all our loneliness will be turned into a joyful life. சுத்த பிரியமானவர்களே, படைப்பில் 4 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். குழப்பம் உள்ள அல்லது ஒழுங்கின்மையானது ஒழுங்கும் கிரமமாய் மாறியது. The chaos turned into order. இரண்டாவது காரியம், இருள் நிறைந்த வாழ்வு வெளிச்சமாய் மாறியது. All the darkness turned into light. மூன்றாவது காரியம், the barrenness, மலர்ச்சி தன்மை ஜீவனுக்குள்ளாய் மாறியது. நான்காவதாக நாம் பார்த்தோம் ஒரே ஒரு காரியம், தனிமை தன்மை லோன்லினஸ் ஸ்டாண்டிங் டு ஜாய்ஃபுல் அட்மாஸ்பியர், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை மாறியது. இரண்டு, ஹலோ காட் டு கிரியேட் த சேம் திங் இன் அஸ், நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாக மாறும். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்க இந்த ஜீவிய காலத்தில் தந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமாம்.